அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். காணாமல் போயிருக்கும் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தொலைத்தொடர்பு கருவிகள் வேண்டுமென்றே முடக்கப்பட்டிருப்பதாகவும் வேண்டுமென்றே பாதை மாறி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தரவுகள் காட்டுவதாக மலேசிய பிரதமர் அறிவித்திருப்பது பற்றிய செய்திகள். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் கைது செய்யப்பட்ட 2 பெண்களை விடுதலை செய்யக்கோரி இன்று வவுனியாவில் நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்திகள். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் தேமுதிக உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்கும் பணி எந்த மட்டத்தில் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு செவ்வி.
அநேகமாக நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வந்து இன்னும் ஒரு இறுதியாக ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டி இருக்கும். தலைவர்களோட பேச்சுவார்த்தை இருக்கும். அதுக்கு பின்னால அகில இந்திய தலைமைக்கு அனுப்பி அவர்கள் இதை வெளியிட வேண்டும்.
நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் திரு விக்னராஜா மற்றும் குமார் ராமலிங்கம்.
கிரைமியாவில் ரஷ்யாவினுடைய ராணுவ தலையீட்டை கண்டித்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடி ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றார்கள். பிபிசி செய்தியாளர் அதில் கலந்து கொண்டவர்களுடன் பேசிய பொழுது ரஷ்யாவினுடைய செயல் தங்களுக்கு ஆத்திரத்தையும் அவமானத்தையும் தந்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதே சமயம் கிரெம்லின் நிர்வாகத்துக்கு ஆதரவாகவும் மாஸ்கோவில் நடக்கின்ற வேறொரு பேரணியில் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டிருக்கிறார்கள். கிரைமியாவை ரஷ்யாவின் மண் என்றவும் அதிபர் புட்டினை தாங்கள் நம்புவதாகவும் அங்கிருக்கின்ற கூட்டத்தினர் குரல் எழுப்பினார்கள். கிரைமியா ரஷ்யாவுடன் இணைய வேண்டுமா அல்லது கூடிய தன்னாட்சி அதிகாரங்களுடன் உக்ரைனுடன் இருக்க வேண்டுமா என மக்கள் கருத்து தேர்தல் ஒன்றை கிரைமியா மாஸ்கோ சார்பு நாடாளுமன்றம் ஞாயிற்றுக்கிழமை நடத்த இருக்கிறது. இந்த தேர்தல் செல்லுபடியாகாது என கூறி அமெரிக்கா ஐநாவில் முன்வைத்திருக்கின்ற தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு இன்று சனிக்கிழமை ஐநா பாதுகாப்பு சபையில் நடக்க இருக்கிறது.
யுக்ரைனின் கிழக்கு நகரமான டொனட்ஸ்கில் ரஷ்யாவுக்கு ஆதரவானவர்கள் பாதுகாப்பு அமைப்பின் உள்ளூர் தலைமையகம் முன்பாக ஊர்வலம் சென்றுள்ளனர். அவர்கள் கட்டிடத்தின் மேலே இருந்த யுக்ரைன் கொடியை அகற்றிவிட்டு ரஷ்ய கொடியை ஏற்றியுள்ளனர். கட்டிடத்தின் கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கிய அவர்கள் தங்களை உள்ளே விடுமாறும்
கூறினர்.
கூட்டத்தினரின் வேண்டுகோளை தான் பரிசீலிக்க உள்ளதாக பாதுகாப்பு அமைப்பின் உள்ளூர் தலைவர் தெரிவித்துள்ளார். கூட்டத்தினர் ரஷ்யாவுக்கு ஆதரவான தலைவரான பவேல் குபேரோவ் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
கடந்த ஒரு வார காலமாக 230 பேருடன் காணாமல் போயிருக்கின்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் குறித்து தகவல் வெளியிட்டிருக்கின்ற மலேசிய பிரதமர் நயீப் ரசாக் அவர்கள் அந்த விமானத்தில் இருந்த தகவல் தொடர்பு சாதனங்களை யாரோ வேண்டுமென்றே நிறுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்.
At which it left military primary radar coverage.
விமானத்தில் இருக்கும் ஒருவரே அந்த விமானத்தின் தொடர்புகளை தானாக நிறுத்தினால் எப்படி இருக்குமோ அதை போலவேயே காணாமல் போன விமானத்தினுடைய தொடர்புகள் இழந்த விதமும் இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். இந்த விமானத்தினுடைய விமான ஓட்டி ஒருவருடைய வீட்டை மலேசிய போலீசார் சென்று சோதித்திருக்கிறார்கள். விமானம் தரையுடன் கடைசியாக தொடர்பு கொண்ட கணத்திலிருந்து சுமார் மேலும் 7 மணி நேரங்களுக்கு பயணித்திருக்கிறது என தற்போது ஆய்வுகள் காட்டியிருக்கின்றன எனவும் மலேசிய பிரதமர் கூறியிருக்கின்றார். தென்சீன கடலில் இதுவரை இந்த விமானத்தை தேடியதை நிறுத்திக்கொண்டு புதிதாக 2 திசைகளில் தேடுதல்கள் முடுக்கப்பட்டிருக்கின்றன.
நைஜீரிய தலைநகர் அபுஜாவில் உள்ள தேசிய அரங்கத்தில் ஏற்பட்ட ஜனநெருக்கடியில் சிக்கி பலர் பலியாகியுள்ளனர். ஏராளமானவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் ஆனால் பலியானவர்களின் எண்ணிக்கை குறித்து தங்களுக்கு தெரியாது என்றும் சுகாதாரத்துறை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் செய்தி நிறுவனத்தைச் சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் தான் இதுவரையில் 7 உடல்களை பார்த்திருப்பதாக கூறியிருக்கின்றார். நைஜீரியாவின் குடிவரவுத்துறை ஆட்களை வேலைக்கு சேர்க்கும் முகாமில் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 1,000-க்கணக்கானவர்கள் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் மைதானத்தின் மத்திய பகுதிக்கு செல்ல முயற்சித்த போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது.
பின்லாடன் இருந்த இடத்தை அமெரிக்கா கண்டுபிடிப்பதற்கு வழிகாட்டியதற்கான குற்றச்சாட்டிலே சிறை தண்டனை பெற்ற பாகிஸ்தான மருத்துவருக்கு வழங்கப்பட்டிருந்த தண்டனையை 10 ஆண்டுகளாக பாகிஸ்தான நீதிமன்றம் குறைத்ததை அடுத்து அவர் சார்பில் வாதிடுகின்ற வழக்கறிஞர்கள் அவருக்கு எதிரான வழக்கு திரும்பவும் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். பழங்குடி நீதி சட்டத்தின் கீழ் ஏற்கனவே நடந்த வழக்கின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்து கொள்ளும்படி தாங்கள் கேட்கவில்லை, மாறாக புது வழக்கு விசாரணை ஒன்றை நடத்தும்படி கேட்கின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். டாக்டர் ஷாகில் அஃப்ரீடி அவர்கள் தீவிரவாதிகளுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டிலே குற்றவாளியாக காணப்பட்டு 2012 மே மாதத்தில் 33 சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது.
இந்தியாவின் தில்லியில் மாணவி ஒருவர் பேருந்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நால்வருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை இந்திய உச்சநீதிமன்றம் இடைநிறுத்தி வைத்துள்ளது.
செய்தி அரங்கத்தில் முதலில் காணாமல் போன மலேசிய விமானம் தொடர்பான செய்தியை பார்ப்போம். காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் தொலைத்தொடர்பு அமைப்புகள் வேண்டுமென்றே முடக்கப்பட்டதாக தெரிய வருவதாக மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் கூறியிருக்கிறார். செயற்கைக்கோள் மற்றும் ராடார் கருவிகள் மூலம் விமானத்தை கண்காணித்த தரவுகளின் அடிப்படையில் கிடைத்திருக்கும் இந்த புதிய ஆதாரம் விமானத்தில் யாரோ ஒருவர் வேண்டுமென்றே இந்த கருவிகளை முடக்கியிருப்பதை காட்டுவதாக அவர் கூறினார்.
We can say with a high degree of certainty that the aircraft communications addressing and reporting system or ACRS was disabled just before the aircraft reached the east coast of peninsula Malaysia.
விமானத்தின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பான ACARS கருவிகள் வேண்டுமென்றே அடக்கப்படுகின்ற பாணியில் அடக்கப்பட்டிருக்கின்றன. மலேசிய தீபகற்பத்தின் கிழக்கு கரையை சென்று சேர்வதற்கு முன்பாக இவை அடக்கப்பட்டிருக்கின்றன என்பதை எங்களால் அதிக நிச்சயத்தன்மையுடன் சொல்ல முடியும். சற்று நேரத்தில் விமானம் மலேசியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு எல்லைக்கு அருகே இந்த விமானத்தின் டிரான்ஸ்ஃபார்மர் எனப்படும் சமிக்ஜை வெளியீட்டு கருவி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் மலேசிய விமானப்படையினர் ராடார் தரவுகளை வைத்து பார்க்கும்பொழுது மலேசியாவிலிருந்து சென்ற ஒரு விமானம் தனது பாதையிலிருந்து திரும்பி மலேசியா பக்கம் திரும்பி வந்திருக்கிறது என தெரிகிறது. இது நாம் தேடி வரும் MH370 விமானமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. இது மலேசிய தீபகற்பத்திற்கு மேலே மேற்கு நோக்கி சென்று பின்னர் வடமேற்காக திரும்பியிருக்கிறது. இராணுவ ராடாரில் கிடைக்கப்பட்ட தகவல்களை வைத்து பார்க்கும்பொழுது இந்த விமானம் மாயமான விதம், அதன் நகர்வு எல்லாமே விமானத்தின் உள்ளே இருந்து கொண்டு ஒருவர் தெரிந்தே இயக்கியது போன்றதாகவே அமைந்திருக்கிறது என்றார் பிரதமர் நஜீப் ரசாக். இந்த தகவலை ஓரளவு நிச்சயமாக தன்னால் சொல்ல முடியும் என்று பிரதமர் ரசாக் கூறினார். இதனை அடுத்து இந்த விமானத்திற்கான தேடுதல் வேட்டையை தனது அரசு தெற்கு சீனக்கடல் பகுதியில் நிறுத்துவதாகவும் இனி விமானத்தை தேடும் முயற்சி வேறு இரண்டு பகுதிகளில் தொடரும் என்றும் அவர் கூறினார். ஒன்று கஜகஸ்தான் துர்க்மெனிஸ்தான் எல்லையில் தொடங்கி வட தாய்லாந்து வரையிலான பகுதி, இரண்டாவது இந்தோனேஷியாவில் தொடங்கி இந்திய பெருங்கடலின் தென்பகுதி வரையிலானது. விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற வதந்திகள் இருந்தாலும் மலேசிய அதிகாரிகள் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் விசாரிக்கிறார்கள் என்று ராசா கூறினார். இந்த போயிங் 777 ரக விமானம் சென்றிருக்கக்கூடிய பாதையிலே இருந்த நாடுகளின் வான் கட்டுப்பாட்டு ராடார் தரவுகளை வாங்கி ஆராய்வதில் இனி ஆராய்ச்சியாளர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்றும் கோலாலம்பூரிலுள்ள பிபிசியின் செய்தியாளர் கூறுகிறார். தாய்லாந்து, மயன்மார், நேபாளம், வங்கதேசம், பூட்டான், சீனா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் விமான போக்குவரத்து ராடார் தரவுகள் விசாரணையாளர்களுக்கு தேவைப்படலாம். ஆக விமானம் காணாமல் போனது குறித்த விசாரணைகள் தற்பொழுது விமானத்தில் வேலை செய்தவர்கள் மீதும் பயணிகள் மீதும் திரும்பியிருக்கிறது. இந்த விமானத்தை ஓட்டிச் சென்ற 53 வயதான சஹாரி அகமது ஷாவுடைய கோலாலம்பூர் வீட்டில் மலேசிய போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள். இதனிடையே இந்த விமானத்தில் சென்ற பயணிகளின் கதி தெரியாமல் கொதித்து போயிருக்கும் உறவினர்கள் மலேசிய அரசு மீது ஆத்திரத்தையும் ஆற்றாமையையும்
வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்.
மலேசிய அரசாங்கம் எங்களிடமிருந்து எதையோ மறைக்கிறது என்றே நான் உணர்கிறேன். என்னை போன்ற உறவுகளின் உணர்வுகள் புயலில் சிக்கிய படகாக அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யாரை நம்புவது, என்ன செய்வது என்று ஒன்றுமே தெரியவில்லை. ரொம்பவும் வெறுப்பாகவும் அவநம்பிக்கையாகவும் இருக்கிறது என்றார் இந்த விமானத்தில் பயணம் செய்திருந்த ஒருவரின் உறவுக்கார பெண்மணி ஒருவர். இன்றைக்கு அவர்கள் சொன்ன விவரங்கள் உண்மையிலேயே இப்போதுதான் அவர்களுக்கு தெரிய வந்ததா? இந்த விஷயமெல்லாம் பல நாட்களுக்கு முன்பாகவே லேசாக கசிய ஆரம்பித்திருந்தன. ஆனால் இதையெல்லாம் இவர்கள் இப்பொழுதுதான் அதிகாரப்பூர்வமாக சொல்ல துவங்கியிருக்கிறார்கள். இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்? இல்லை, நிஜமாகவே இப்போதுதான் தெரிய வந்ததா? இப்போதுதான் தெரிய வந்தது என்றால் இத்தனை நாள் இவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி மழை பொழிந்தார் தன் பெற்றோரை இந்த விமானத்தில் அனுப்பியிருந்த மகன் ஒருவர். இந்த விமானத்திற்கு நேர்ந்தது இயந்திர பழுது காரணமான விபத்தாக இருக்கலாம் என்பதையும் தாண்டி கடத்தல், பயங்கரவாதம் என பல்வேறு ஊகங்களும் தெரிவிக்கப்படுகின்ற சூழலில் தற்பொழுது இந்த விமானத்தை தேட வேண்டிய இடமும் மிகப்பெரியதாக விரிவடைந்திருக்கிறது. நடந்த உண்மைகள் அனைத்தும் வெளிவருவதற்கு மேலும் காலதாமதம் ஆகும் என்றே தெரிகிறது. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே வவுனியாவில் இலங்கை அரசிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் இரண்டு வெவ்வேறு ஆர்ப்பாட்டங்கள் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றன. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் குமார் ராமலிங்கம்.
கிளிநொச்சி தர்மபுரத்தில் பாலேந்திரன் ஜெயக்குமாரி மற்றும் அவரது 14 வயதுடைய மகள் விபூஷிகா ஆகிய இருவரையும் பொய்க் குற்றம் சாட்டி இலங்கை படையினர் கைது செய்திருப்பதாக குற்றம் சுமத்தி அரசிற்கு எதிரான இன்றைய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கிளிநொச்சி தர்மபுரத்தில் வியாழக்கிழமையன்று கைது செய்யப்பட்டுள்ள ஜெயக்குமாரியை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்து அரசிற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தன. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனநாயக மக்கள் முன்னணி மற்றும் ஆதரவு கட்சிகளும், காணாமல் போனோர் தொடர்பாக குரல் கொடுத்து வரும் அமைப்புகளும், காணாமல் போனோரின் உறவுகளும் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய ஆர்ப்பாட்டம் குறித்து கருத்து தெரிவித்த வடமாகாண சுகாதார அமைச்சரான பி சத்தியலிங்கம் அவர்கள்,
இன்றைக்கு நாங்கள் வவுனியாவில் இந்த கிளிநொச்சியில போலீசாரனால் கைது செய்த சந்தேகப்படுற ஜெயக்குமாரியும் அவற்ற குழந்தைகளையும் உடனடியாக போலீசார் விடுதலை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெறுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு 13 வயது குழந்தை, அவோட அவன் அம்மா ரெண்டு பேரையும் பயங்கரவாத தடுப்பு போலீசார் வந்து கைது செய்து கொண்டு வந்து எங்கே இருந்து ஊட என்ன தெரியாத நிலைமையில இருக்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. உடனடியாக எந்த காரணம் இல்லாமல் அவையில விடுதலை செய்ய வேணும் அல்லது அவையில் செய்த குற்றங்களை நீதித்துறையின் மூலம் எதிர்கொள்ளலாம். அதை விட்டுட்டு இடவுல வந்து அந்த அம்மாவையும் குழந்தையும் கடத்தி கொண்டு போற மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறது மிகவும் கண்டிக்கப்பட விஷயம். இது தொடர்பாக தான் இன்றைய ஆர்ப்பாட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது
என்று கூறினார் வடமாகாண சுகாதார அமைச்சர் பி சத்தியலிங்கம். இதே நேரத்தில் ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐநாவின் மனித உரிமை கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வரவுள்ள தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அரசு ஆதரவாளர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வடமாகாண சபை உறுப்பினர் தர்மபால மற்றும் அந்த கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் பி சுமதிபால ஆகியோரும் ஜெனீவா பிரேரணைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அரசு ஆதரவாளர்கள் ஆண்களும் பெண்களுமாக இதில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து கருத்து தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள், யுத்தம் முடிவிற்கு வந்ததை அடுத்து நாட்டில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள். நாட்டில் அமைதி நிலவுகின்றது. அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னேற்றத்தையும் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் அமைதியையும் குலைக்கும் வகையிலேயே ஐநா மனித உரிமை சபையில் அரசிற்கு எதிரான பிரேரணை கொண்டு வரப்படுகின்றது என்று குற்றம் சுமத்தினார்கள். இதனை கண்டிக்கும் வகையிலே தாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாகவும் அவர்கள் கூறினார்கள்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் குமார் ராமலிங்கம். இலங்கையில் சிறை கைதிகளுக்கு எதிரான தனியான பழசாலை ஒன்றை திறக்கப்படவிருப்பதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது. கொழும்பு மாவட்டம் ஹோமாகாம பிரதேசத்தில் இருக்கும் வட்டாரஹல சிறைச்சாலை வளாகத்தில் இந்த பள்ளிக்கூடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் உள்ள சிறை கைதிகளுக்கென முதலாவது பாடசாலையாக அமையவிருக்கும் இந்த பாடசாலையை எதிர்வரும் 21 தேதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திறந்து வைக்க இருக்கின்றார். சிங்கள மொழி மூலம் கற்றல் கற்பித்தல் இடம்பெறவிருக்கும் இந்த பாடசாலை ஏனைய அரசாங்க பாடசாலைகள் போன்றுதான் செயல்படும் என்கின்றார் புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் ஜி எஸ் விதானகே. இந்த திட்டத்தின் நோக்கத்தை பொறுத்தவரை இலங்கையில் சிறை கைதிகளுக்கென ஒழுங்கான கல்வி முறை ஒன்று இதுவரை இருக்கவில்லை. ஏதாவது ஒரு குற்றச்செயல் காரணமாக கைதி ஒருவர் தனது கல்வியை கைவிட்டிருந்தால் தடைப்பட்டிருந்த அவரது கல்வியை தொடரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். 16 வயது தொடக்கம் 30 வயது வரையிலான கைதிகளுக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கும். நாடெங்கிலும் சிறைச்சாலைகளில் உள்ள குறித்த வயது கைதிகளில் கல்வியை தொடர விருப்பம் உடையவர்களிடம் விருப்பம் புறப்பட்டு தெரிவுக்கான பரீட்சையும் நடத்தப்பட்டு அந்த அடிப்படையில் முதல் தொகுதியில் 120 பேர் அனுமதி பெற்றுள்ளார்கள். 8 வகுப்பு தொடக்கம் இங்கு கற்பித்தல் நடைபெறும். GCE சாதாரணம் மற்றும் உயர்தரம் வரை அவர்களுக்கு கல்வியை பெற்றுக் கொடுக்கவே நாம் எதிர்பார்க்கின்றோம். என்று தெரிவித்த அவர், தமது அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்ததாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் இங்கு குறிப்பிடுகின்றார்.
சாமானிய பாசலுக்கு உகந்தன வகையை உதவியவில்லை, உகந்தல அவசியம்.
ஏனைய அரசாங்க பாடசாலைகள் போன்றுதான் இந்த பாடசாலையிலும் முழுநேர கற்றல் கற்பித்தல் நடைபெறும். பாடவிதானம், ஆசிரியர்கள் நியமனம், இலவச சீருடை, இலவச பாடநூல், இலவச பாதணி உட்பட அனைத்து வசதிகளும் கல்வி அமைச்சினால் வழங்கப்படும். அதாவது பாடசாலை நிர்வாகம் என்பது கல்வி அமைச்சின் பொறுப்பின் கீழ் இருக்கும். பாடசாலை ஒழுக்கத்துக்கு அமைய மாணவர்களை அங்கு அனுப்பி வைப்பதுதான் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் பொறுப்பு ஆகும். பாடசாலை கல்வியை முடித்த பின்னரும் கல்வியை தொடர கணினி நிலையம், மொழிவிருத்தி நிலையம் ஆகிய வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். மொழிவிருத்தி நிலையத்தில் சிங்களம், ஆங்கிலம், தமிழ்மொழி ஆகிய மொழிகளுடன் கொரிய மொழி கற்கும் வசதிகளும் உள்ளது. கொரிய மொழி என்பது கொரிய நாட்டில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கு கூட அது உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட அவரிடம், தமிழ் மொழி மூலம் கற்க விரும்பும் கைதிகள் தொடர்பாக கேட்டபோது,
அப்படி புலவன் திமலை மாத்தின் அப்படி திமலை மாத்தின் எச்சரவச்சுன்னு,
இப்போதைக்கு சிங்கள மொழி மூலமே கற்றல் கற்பித்தலை எதிர்பார்க்கின்றோம். தமிழ் மொழியிலும் பாடசாலை ஒன்றை ஆரம்பிக்க முடியும். அந்த அளவுக்கு கைதிகள் கிடைப்பது இல்லை. அப்படி ஆரம்பிப்பது என்றால் வடக்கு கிழக்கில் தான் அது ஆரம்பிக்கப்படும் என்று பதிலளித்தார் புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் ஜி எஸ் விதானகே.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் இருக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கின் விசாரணையில் இரண்டாவது நாளாக வழக்கு விசாரணையில் ஆஜராகாத அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங்குக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்திருக்கிறது. இதுகுறித்து பெங்களூருவில் இருக்கும் செய்தியாளர் வீரகுமாரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் நீதிபதி ஜான் மைக்கேல் டி குணா முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோர் ஆஜராகாமல் இருக்க விலக்கு அளிக்க கோரி அவர்களின் வக்கீல்கள் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் நேற்று அரசு தரப்பில் வழக்கறிஞர் வாதாட வேண்டியிருந்தது. ஆனால் அரசு வக்கீல் பவானி சிங் அந்நீதிபதியிடம் அளித்த மனுவில் தனக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், முதுகு தண்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதால் தன்னால் ஒரு பத்து நாட்களுக்காவது இந்த வழக்கில் ஆஜராக முடியாது, அதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் வழக்கை காலதாமதம் செய்வதற்காக இதுபோல அரசு வழக்கறிஞர் கூறுவதாக கண்டித்த நீதிபதி அவருக்கு ஒரு நாள் ஊதியத்தை அபராதமாக விதித்தார். இந்நிலையில் இன்றும் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வந்தது. அப்பொழுதும் பவானி சிங் தரப்பில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஆஜராக முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே இரண்டாவது நாளான இன்றும் அவருக்கு ஒரு நாள் சம்பளம் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது.
பவானி சிங் நேற்றும் இன்றும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தாரா அல்லது அவர் சார்பில் யாராவது வந்திருந்தார்களா?
பவானி சிங் நேற்று வந்திருந்தார், இன்று அவர் சார்பில் மனு அளிக்கப்பட்டது.
அவருடைய உடல் நல குறைவு தொடர்பான ஆவணங்கள் எதையாவது அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாரா?
மருத்துவர்கள் அளித்திருந்த மருத்துவ சான்றிதழை அவர் இணைத்து நீதிபதியிடம் சமர்ப்பித்திருந்தார். இருப்பினும் நீதிபதி மைக்கேல் டி குணா இந்த ஆதாரத்தை ஏற்க மறுத்துவிட்டார்.
சரி, நீதிபதி இந்த அவர் கூறும் மருத்துவ சான்றுகளை மறுத்ததற்கு என்ன காரணம் தெரிவித்திருக்கிறார்?
இல்ல, இது ஏற்கனவே திமுக தரப்பில் அரசு வழக்கறிஞர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டு உள்ளவர்களுக்கு ஆதரவாக அரசு வழக்கறிஞர் செயல்படுவதாக திமுக தரப்பில் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அது நீதிபதி கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இது போன்ற காரணங்களால் தான் அவர் அரசு வழக்கறிஞர் வழக்கை தாமதம் செய்வதற்காக இதுபோல உடல்நலக்குறைவை காரணம் காட்டுவதாக கடிந்து கொண்டுள்ளார்.
பெங்களூருவில் இருக்கும் செய்தியாளர் வீரகுமாரன். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கும் தேமுதிக உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகளுக்கான தொகுதிகளை ஒதுக்கும் பணி எந்த மட்டத்தில் இருக்கிறது என்பது குறித்து பாஜகவின் மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக அல்லது கூட்டணியில் இருப்பதாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இன்னும் பிற அமைப்புகள் எல்லாமே NDA கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்போதும் இந்த கூட்டணி முடிவாகி தொகுதி பங்கீடு குறித்த விஷயங்கள் அகில இந்திய தலைமை மூலமாக அறிவிக்கப்படும்.
நாங்கள் கேள்விப்படுவது
தேமுதிகவுக்கு இந்த கூட்டணியில் 14 தொகுதிகள் என்றும், பாமகவுக்கு 8 தொகுதிகள் என்றும், பாஜகவுக்கு 8 தொகுதிகள் என்றும், மதிமுகவுக்கு 7 தொகுதிகள் என்றும், மற்ற 3 சிறிய கட்சிகளுக்கு ஆளுக்கு 1 தொகுதி என்றும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகிறோம். அந்த மாதிரியான ஒதுக்கீடு நடந்து முடிந்திருக்கிறதா?
அதாவது தொகுதி எண்ணிக்கை இம்மாதிரியான விஷயங்கள் யாருக்கு என்ன என்பதை பற்றி கட்சிகளுக்குள்ளான பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமான தகவல் உங்களுக்கு இன்னும் ஒரு நாளில் கிடைக்கும்.
ஆக நாங்கள் கேள்விப்பட்ட இந்த கணக்கு என்பது நிராகரிக்கத்தக்கதல்ல அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கலாமா?
இது நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நாங்க அதிகாரப்பூர்வமான தகவல் வர வரைக்கும் நாங்க எதுவும் சொல்ல முடியாது.
சரிங்க, அந்த அதிகாரப்பூர்வ தகவல் எப்ப வரும்?
அநேகமாக நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம்.
அது என்ன நல்ல நாள் பார்த்து நீங்க வெளியிடணும்னு வெயிட் பண்றீங்களா எப்படி?
இல்ல, நாளைக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு இறுதியாக ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டி இருக்கும். தலைவர்களோட பேச்சுவார்த்தை இருக்கும். அதுக்கு பின்னால அகில இந்திய தலைமைக்கு அனுப்பி அவர்கள் இதை வெளியிட வேண்டும்.
அதே சமயத்துல தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நேற்று அவர்களுடைய கட்சியின் சார்பில் போட்டியிடும் 5 தொகுதிகள் அறிவித்துவிட்டு தனது பிரச்சாரத்தையும் துவங்கி இருக்கிறார். நேற்றைய பிரச்சாரத்தின் பொழுது அவர் வந்து கூட்டணி அமைந்தால் அமையலாம், அமையாவிட்டாலும் பரவாயில்லை, எல்லோரும் நீங்கள் முரசு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று பேசியதாக ஊடகங்களில் செய்தியில் பார்த்தோம். கூட்டணி வேட்பாளர்கள் பற்றியோ கூட்டணி சின்னங்கள் பற்றியோ அவர் பேசவில்லை என்றும் கேள்விப்படுகிறோம். அந்த போக்கு, தேமுதிக தலைவருடைய அந்த போக்கை பற்றி பாஜக என்ன கருதுகிறது?
அதாவது இந்த போக்கினை பற்றி கருத்து சொல்வதற்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை. அவர் எங்களுடைய NDA கூட்டணியில் இருக்கிறார். இன்று மாலை பிரச்சாரத்தின் போது திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று மக்களிடம் ஆதரவு கோரியிருக்கிறார். எதையுமே நாங்கள் பாசிட்டிவா பாக்குறோம்.
நீங்க அப்படி பார்த்தா கூட எதிர்த்தரப்புல இருந்து எதிர்மறையாக பார்க்கலாம் அல்லவா?
நான் சொல்றேன், இன்று மாலை, அதாவது நேற்று அவர் பேசி வந்து இருக்கிறது சொல்லி சொன்னீங்க, நான் இன்று பேசி இருப்பதை பற்றி பேசுகிறேன்.
இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் NDA, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணியாக இருக்குமா?
அதாவது இது யார் தலைமை என்பதை பற்றி அல்ல, யார் பிரதமர் என்பதை பற்றியான விஷயம். அதனால் இது வந்து இது யார் தலைமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நாங்க போக விரும்பல. அது அவசியம் இல்லை. ஏனென்றால் திரு விஜயகாந்த் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று ஆதரவு கேட்கிறார் என்றால் எங்களுடைய குறிக்கோள் என்பது மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்தை மாற்றுவதுதான்.
அதே சமயத்துல உங்க கட்சி சார்பில் இதுவரை நீங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கும் அதிமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை, பேசுவது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அதே போல அதிமுக சார்பிலும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா அவர்கள் மோடியை பற்றியோ பாஜகவை பற்றியோ பேசுவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்பவர்கள். அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம், சந்தேகத்தை வெளியிடுறாங்க. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க?
அதாவது இப்போது எங்களுடைய நோக்கம் என்பது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மாற்றுவது. மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தொடர்பான ஒரு பாராளுமன்ற தேர்தலின் போது அவர்களை விமர்சிக்கவில்லை, இவர்களை விமர்சிக்கவில்லை என்ற கேள்வி அர்த்தமற்றதாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களை பொறுத்தவரை மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மாற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும், அதனுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வீழ்த்த வேண்டும். அதனால் எங்களுடைய குறி என்பது ஒரு இலக்கினை நோக்கி இருக்கும் போது மற்ற விஷயங்களில் நீங்கள் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்று கேட்பது சரியில்லை என்று நினைக்கிறேன்.
பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் குமார் ராமலிங்கம். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்களை ஒரு முறை நேயர்களுக்கு தரலாமே குமார்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரையில் 39 மீட்டரில் 7600 கிலோஹெர்ட்ஸ், 31 மீட்டரில் 9855 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே குமார்.
கனடா நேயர் மகா எழுதும் மின்னஞ்சலில் BBC தமிழோசை பட்ஜெட் என்பதனுடைய தமிழாக்கம் நிதிநிலை அறிக்கை என்று எடுத்துக்கொள்கின்றது. இது தவறு. பட்ஜெட் என்பதற்கு சரியான தமிழாக்கம் வரவு செலவு திட்டம்.
நேரின் கருத்து சரியானதுதான், நன்றி. அடுத்ததாக மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் காணாமல் போனது பற்றிய செய்திகள் குறித்து எழுதும் திருச்சி நேயர் VT ரவிச்சந்திரன், மலேசிய விமான நிலையத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு சோதனை என்பது திருப்திகரமானதாக இல்லை எனலாம். சிங்கப்பூரை ஒப்பிடும்பொழுது இந்தியர்கள் பங்களாதேஷிகள் என்றால் வீரத்தை காட்டுவார்கள். பாதுகாப்பு குறைபாடா, விமானத்தை பராமரிப்பதில் குறைபாடா என தெரியவில்லை, அல்லது பெயரை காப்பாற்றிக் கொள்ள இத்தனை நாட்கள் இழுத்தடிக்கின்றார்களா, இதனால் உறவினர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவது என்பது வருத்தமளிக்கிறது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் முத்துப்பேட்டை நேயர் ஹிதயதுல்லா, அந்த விமானத்தை தீவிரவாதிகள் கடத்தியிருப்பதாக சொல்வது உலக நாடுகளின் அறியாமையை காட்டுகின்றது. மலேசியாவிலிருந்து பிழைப்பு தேடி ஐரோப்பாவிற்கு சட்ட விரோதமாக போவது காலம் காலமாக நடந்து வருவதுதான். இன்னும் சொல்லப்போனால் அந்த நால்வரின் நிலைதான் ரொம்பவும் பரிதாபத்துக்குரியது. அவர்கள் குடும்பத்துக்கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்க வேண்டும் என்று. உலகத்தில் எங்களை அல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்று நினைக்கும் மனித இனத்துக்கு இறைவன் கொடுத்த சவுக்கடிதான் இது என்று கூறுகின்றார்.
ஜெனீவா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தொடர் குறித்த செய்திகள் பற்றி எழுதும் இலங்கை தர்கா நகர் நேயர் MZM ஹனஃபி, இலங்கை போரின் பொழுது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக ஜெனீவாவில் இடம்பெறும் பல வாத பிரதிவாதங்களை பிபிசியின் மூலமே உடனுக்குடன் அறிய முடிகிறது. நன்றிகள். அரசு அதிக போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பாக இருந்தாலும் விடுதலை புலிகளினாலும் உரிமை மீறல்கள் மேற்கொள்ளப்பட்டது என்பதை இலங்கை போர் குறித்த புரிதல் உள்ள எவரும் மறுக்க மாட்டார்கள். தற்பொழுது மஹிந்தவின் அரசுக்கு சாமரம் வீசும் கருணா, பிள்ளையான், கேபி போன்ற முன்னாள் விடுதலை புலி தலைவர்களும் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்கிறார்.
அமெரிக்க தீர்மானத்தை பொறுப்பின்றி எதிர்க்க முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் அளித்த பேட்டியை எழுதும் கனடா நேயர் முல்லைமதி, சம்பந்தர் பொறுப்புணர்வோடு யாருக்காக பேசுகின்றார்? சர்வதேச விசாரணையை வலியுறுத்த வேண்டியவர் காலத்தை வீணடிக்கும் செய்களை ஆதரிப்பதேன்? நாம் நீதியை கோரி நிற்கின்றோம். எமக்கு இழைக்கப்பட்டிருப்பது மனித குலத்திற்கு எதிரான அநீதிகள். சிங்கள அரசும் அதன் பாதுகாப்பு படைகளும் போர்க்குற்றங்களை இழைத்திருக்கின்றனர். 4 ஆண்டுகள் தொலைக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கான நீதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இவரின் நடவடிக்கைகள் தமிழகத்திற்கு மேலும் பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. சர்வதேச நாடுகளை பகைக்கவோ வெறுக்கவோ வேண்டியதில்லை. சர்வதேச விசாரணையை உடன் முன்னெடுக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்த வேண்டும். மாறாக நீர்த்து போக செய்கின்றார் என்று கூறுகின்றார்.
திமுகவின் தேர்தல் அறிக்கை பற்றிய செய்தி குறித்து எழுதும் பெங்களூர் நேயர் முருகதாஸ் கண்ணன், திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து நமக்கு சிரிப்புத்தான் வருகிறது. அதில் இவர்கள் தீர்ப்பதாக கூறியுள்ள பெரும்பாலானவை இவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது உருவானதும் இருந்தவையும் தான். அவற்றை தீர்க்க எந்த ஒரு துரும்பையும் நகர்த்தாமல் இருந்தவர்கள் இன்று அதை காட்டியே வாக்கு பெற எண்ணுகின்றார்கள். பிரச்சனை தீர்ந்துவிட்டால் பிழைப்பு நடக்காது என்பதால் எந்த பிரச்சனையையும் தீராமல் பார்த்துக்கொள்வதில் கருணாநிதிக்கு நிகர் அவரே. தமிழர்களின் மறதியே கருணாநிதி போன்றோரின் பலம் என்கிறார்.
திமுக தேர்தல் அறிக்கை போன்ற தேவையற்ற உபயோகமில்லாத செய்திகளை வெளியிட வேண்டாம். உங்கள் நேரம் பொன்னானது என்று கூறுகின்றார் சென்னை நேயர் ரத்னவேல் ஸ்ரீனிவாசன்.
அடுத்ததாக, 1000 ஒருவன் பட சுவரொட்டிகளை தேர்தல் பிரச்சாரம் என்று தடை செய்த தேர்தல் கமிஷனின் முடிவு பற்றி செய்தி தொடர்பாக பட விநியோகஸ்தர் அளித்த பேட்டி குறித்து பெங்களூரிலிருந்து எழுதும் ஃபேஸ்புக் நேயர் ஈ ராஜா, இந்த சர்ச்சையின் மூலம் இவர்களுக்கு தேவையான விளம்பரம் என்னவோ கிடைத்துவிட்டது. இனி விநியோகஸ்தர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை என்கிறார்.
இலங்கையில் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற நியமித்தவர் தூக்கு மேடையை கண்டு பயந்து ஓடிவிட்ட செய்தி பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் ராம்ஜீவ், தயவு செய்து அவரை ஏளனம் செய்யாதீர்கள். அந்த நல்ல உள்ளத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த மனுஷனுடைய காலடி மண்ணெடுத்து நெற்றியில் பூசலாம். இதற்கு பிறகாவது தூக்கு தண்டனை முறையை விட்டொழியுங்கள் என்று கேட்கின்றார்.
வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சை தடை செய்வது குறித்த நெறிமுறைகளை வகுக்க இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் கொழும்பு நேயர் சின்னையா ரத்னவடிவேல், இத்தகைய ஒரு சட்டம் இலங்கைக்குத்தான் இப்பொழுது அவசியமாக இருக்கிறது. எவரெவரோ எல்லாம் தமிழர் விரோத பேச்சுக்களை மிக சாதாரணமாக பேசிக்கொண்டு திரிகிறார்கள். நாட்டின் தலைவர் கூட இங்கு இதற்கு விதிவிலக்காக இல்லை என்கிறார்.
பிபிசி பெயரால் லாட்டரி என்னும் மோசடிகள் செய்வது குறித்த செய்தி பற்றி எழுதும் மனமுண்டி தட்சிணாமூர்த்தி, இந்த செய்தி கேட்டதும் சிரிப்பு வந்துவிட்டது. யார் எதை சொன்னாலும் கேட்பவனுக்கு அறிவு வேண்டும். அந்த பகுத்தறிவு இல்லாதவர்கள்தான் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று எல்லோருமே பற்பல விடயங்களில் ஏமாறுகின்றனர். உலகின் புகழ்பெற்ற ஒரு செய்தி நிறுவனத்தை லாட்டரி நிலையமாக நம்பவரை என்னவென்று சொல்வது?
நோட்டா, அதாவது யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்ற பொத்தானே தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தவிருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், இது நல்ல செய்தி. தனி மனித கஜானா நிறைவதற்கு நான் ஏன் வாக்களிக்க வேண்டும்? மக்கள் பணத்தை சுரண்டி வாழும் அரசியல்வாதிகளுக்கு இந்த நோட்டா பொத்தானை அழுத்துவதால் மட்டுமே சரியான சாட்டையடி கொடுக்க முடியும் என்கிறார்.
சர்வதேச கடல் எல்லை எது என்பதை அறிவிக்கும் கருவி பற்றி அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற செய்தி குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், எல்லையின் பெயரால் தினம் தினம் தொல்லையை அனுபவிக்கும் மீனவர்களுக்கு இது ஒரு விடிவை தரும். இருந்தபோதும் கடல் நீரோட்டமும் குறுகிய எல்லையும் கொண்டது மன்னார் வளைகுடா. கச்சத்தீவை இந்தியா திரும்ப பெறுவது மட்டுமே தீர்வாக அமையும் என்று கூறுகின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது குமார். இத்துடன் இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் குமார் ராமலிங்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை வழக்கம் போல் மீண்டும் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.